ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து அத்தியாயம் 10 பூரணத்தின் வைபவம் இன்றைய விருந்து பதங்கள் 14-15. மொழிபெயர்ப்பு மற்றும் பக்திவேதாந்த பொருளுரை வழங்கி அருளியவர் இஸ்கான் ஸ்தாபகாச்சாரியர் தெய்வத்திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா. இதன் தமிழாக்கத்துக்கு ஸ்ரீதா மாயாப்பூர்லேருந்து உங்கள் தாசான தாசனாகிய அடியேன் ஹரிலீலாதாஸ் கொடுத்து கொண்டிருக்கும் விளக்கங்கள் இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து நிகழ்ச்சி. முதல்ல ஆச்சாரிய கிருப்பையை வேண்டிய மங்களாச்சரண பாராயணம், பிறகு இன்றைய ஸ்லோகம், மொழிபெயர்ப்பு, பொருளுரை, அதன் பிறகு நம்முடைய சிறிய விளக்கம். இப்போ மங்களாச்சரணம்.
ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜானஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ சைதன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தே அஹம் ஸ்ரீ குரோன் ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குரோன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சககன லலிதா ஸ்ரீ விசாகான்விதாம்ஸ்ச. ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்தா நமோஸ்துதே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபானுசுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சா கல்பதருப்யஶ்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நம. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண ப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. மோகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயத்தை கிரிம் யத் கிருபாத்மகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யமீஸ்வரம் கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் ஸ்மிருதே பிரீதம் ஸ்யாத் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். பதம் 14. சர்வமே தத் ப்ருதம் மன்யே யன்மாம் வதசி கேஷவ நஹிதே பகவான் வ்யக்திம் விதுர் தேவனதானவஹ. கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கிறேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வக்தித்துவத்தை அறிய முடியாது. பொருளுரை. அசுரத்தன்மை கொண்டவர்களும் நம்பிக்கையற்ற நபர்களும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது என்பதை அர்ஜுனன் இங்கே உறுதி செய்கின்றான். அவரை தேவர்களாலேயே அறிய முடியாத போது நவீன உலகின் பெயரளவு அறிஞர்களை பற்றி என்ன சொல்வது? பரமபுருஷரின் கருணையினால் பரம உண்மை கிருஷ்ணரே என்றும் அவரை பக்குவமான நபர் என்றும் அர்ஜுனன் புரிந்து கொண்டான். எனவே நாம் அர்ஜுனனின் பாதையை பின்பற்ற வேண்டும். பகவத்கீதைக்கு அர்ஜுனன் அதிகாரம் பெற்றவனாவான். 4 அத்தியாயத்தில் விளக்கப்பட்டபடி பகவத்கீதையை புரிந்து கொள்வதற்கான சீட பரம்பரை விடுபட்ட காரணத்தினால் தனது நெருங்கிய நண்பராகவும் சிறந்த பக்தனாகவும் தன்னால் கருதப்பட்ட அர்ஜுனனின் மூலம் மீண்டும் ஒரு சீடத்தொடரை கிருஷ்ணர் ஸ்தாபித்தார். எனவே இந்த கீதோபனிஷத்திற்கான எமது அறிமுகத்தில் கூறப்பட்டுள்ளது போல் பகவத்கீதை பரம்பரை மூலமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சீட பரம்பரை இழக்கப்பட்ட போது அதனை புதுப்பிப்பதற்காக அர்ஜுனன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். கிருஷ்ணர் கூறியவை அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட அர்ஜுனனின் உதாரணத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். பின்னர் நாம் பகவத்கீதையின் சாரத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போதுதான் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பதம் 15. ஸ்வயம் ஏவாத்மநாத்மானம் வேதத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷு தேவதேவ ஜகத்பதே. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவீர். பொருளுரை. அர்ஜுனனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் போன்று பக்தி தொண்டில் ஈடுபட்டு பரம புருஷருடன் உறவு கொண்டுள்ளவர்களால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். நாத்திக அல்லது அசுர எண்ணம் கொண்டவர்களால் அவரை புரிந்து கொள்ள முடியாது. பரம புருஷரிடமிருந்து ஒருவனை விலக்கிச் செல்லும் மனக்கற்பனைகள் மிகவும் மோசமான பாவமாகும்.
கிருஷ்ணரை அறியாதவன் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்க முயற்சி செய்யக்கூடாது. பகவத்கீதை கிருஷ்ணரால் உரைக்கப்பட்டதாகும். இது கிருஷ்ண விஞ்ஞானம் என்பதால் அர்ஜுனன் எவ்வாறு புரிந்து கொண்டானோ அவ்வாறே கிருஷ்ணரிடமிருந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இதனை நாத்திகர்களிடமிருந்து பெறுதல் கூடாது. ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளபடி, வதந்தி தத் தத்துவவிதஸ் தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்தியதே. பரம உண்மை மூன்று விதங்களில் உணரப்படுகின்றது. அருவ பிரம்மன், உள்ளிருக்கும் பரமாத்மா, இறுதியாக பரமபுருஷ பகவான். எனவே பரம உண்மையை புரிந்து கொள்பவன் இதன் இறுதி நிலையில் பரமபுருஷ பகவானிடம் வருகின்றான். சாதாரண மனிதன் மட்டுமல்ல, அருவ பிரம்மனையோ உள்ளிருக்கும் பரமாத்மாவையோ உணர்ந்த முக்தி பெற்ற மனிதனும் கூட பகவானின் வியக்தித்துவத்தை, அவர் ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அத்தகு மனிதர்கள் கிருஷ்ணர் என்னும் நபரால் பேசப்பட்ட பகவத்கீதையின் பதங்களின் மூலம் பரமபுருஷரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். சில சமயங்களில் அருவவாதிகள் கிருஷ்ணரை ஓர் அதிகாரம் பொருந்திய நபராக அல்லது பகவானாக ஏற்கின்றனர். இருப்பினும் முக்தி பெற்ற நபர்களில் பலரும் கிருஷ்ணரை புருஷோத்தமராக, உத்தம புருஷராக அறிய முடியாது. எனவே அர்ஜுனன் இங்கு அவரை புருஷோத்தமர் என்று அழைக்கின்றான். மேலும் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாழிகளின் தந்தை என்பதை ஒருவன் அறியாமல் இருக்கலாம் என்பதற்காக அர்ஜுனன் அவரை பூதபாவன என்று அழைக்கின்றான். எல்லா உயிர்வாழிகளின் தந்தையாக அவரை ஒருவன் அறிந்து கொண்டாலும் அவரே பரம ஆளுநர் என்பதை அறியாமல் இருக்கலாம். எனவே அவர் பூதேஷ, எல்லோரையும் கட்டுப்படுத்தும் பரம ஆளுநர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாழிகளின் பரம ஆளுநர் என்பதை ஒருவன் அறிந்திருந்தாலும் அவரே எல்லா தேவர்களுக்கும் மூலம் என்பதை அவன் அறியாமல் இருக்கலாம். எனவே அவர் தேவதேவர், எல்லா தேவர்களாலும் வணங்கப்படும் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். எல்லா தேவர்களாலும் வழிபடப்படும் கடவுள் அவரே என்பதை ஒருவன் அறிந்திருந்தாலும் அவரே எல்லாவற்றின் பரம உரிமையாளர் என்பதை அவன் அறியாமல் இருக்கலாம். எனவே அவர் ஜெகத்பதி என்று அழைக்கப்படுகிறார். இவ்வாறாக கிருஷ்ணரை பற்றிய உண்மை அதனை உணர்ந்த அர்ஜுனனின் மூலம் இப்பதத்தில் நிலைநிறுத்தப்படுகின்றது. கிருஷ்ணரை உள்ளபடி புரிந்து கொள்ள நாம் அர்ஜுனனின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். ஹரிஹி ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. அர்ஜுனன் பேசியிருக்கக்கூடிய இந்த இரண்டு பதங்கள், இந்த இரண்டு பதங்களில் மனித வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான விடை இருக்கின்றது. அது மட்டுமில்லை, மனித வாழ்வில் நாம் தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கும் மகிழ்ச்சி, தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கும் ஆத்ம திருப்தி, தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கும் மன அமைதி, இது எல்லாவற்றிற்குமான தீர்வான விடை அது இந்த ரெண்டு பதங்களில் ஒளிந்திருக்கின்றது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நமக்கு இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்ன வயதாகி இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கழிந்த நாட்கள், இதையெல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சின்ன வயதில் கிடைக்காத பொம்மைக்காக அழுது ஏங்கியதிலிருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்விலே நாம் சந்தித்த துன்பங்கள், நாம் சந்தித்த ஏமாற்றங்கள், இதையெல்லாம் பிரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிச்சயமாக தெரியும், நாம் பலவிதமான துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம், பலவிதமான ஏமாற்றங்களை சந்தித்திருக்கின்றோம். இந்த துன்பங்களும் ஏமாற்றங்களும் தடைகளும், இந்த மாதிரி மன உளைச்சல்களும், இந்த மாதிரி மன வேற்றுமைகளும் பல சமயம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை வாட்டி எடுத்திருக்கின்றன. ஆனால் இது எல்லாமே எதற்காக அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அர்ஜுனன் சொல்லக்கூடிய இந்த ரொம்ப எளிமையான உண்மை, சர்வம் ஏதத்ருதம் மன்யே அப்படின்னு அர்ஜுனன் சொல்லக்கூடிய இந்த ரொம்ப எளிமையான உண்மை, அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இவ்வளவு துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம். கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றை எல்லாம் நான் உண்மை என்று முழுமையாக ஏற்கிறேன். அப்படின்னு இந்த ரொம்ப எளிமையான வரி. அந்த வரியை நம்முடைய மனதில் நாம் முழுமையாக ஒப்புக்கொள்ளாததுனால தான் இவ்வளோ ஏமாற்றங்கள், இவ்வளோ துன்பங்கள், எவ்வளவோ தடைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். இந்த சரீரம் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய ஒரு துன்பம், அந்த துன்பத்தையும் இதனால தான் சந்தித்திருக்கின்றோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிஜமாக தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்தோஷம், நாம் நிஜமாக தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த மன திருப்தி, அந்த மன அமைதி, அதை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால், அப்போது அர்ஜுனன் இங்கே எப்படி ரொம்ப எளிமையாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைகின்றாரோ அதே மாதிரியே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, நீங்கள் தான் பரமபுருஷ பகவான், நீங்கள் சொல்வது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நாம் அவரிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பலவேறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான மனிதர்களை பற்றி 15வது பதத்தின் பொருளுரையில் பிரபுபாதர் ரொம்ப விரிவாக விளக்கியிருக்கின்றார். அவரை அருவ பிரம்மமாக உணர்ந்திருக்கக்கூடிய ஞானிகள்லேருந்து, பரமாத்மாவாக உணர்ந்திருக்கக்கூடிய யோகிகள்லேருந்து, அதன் பிறகு அவருடைய ஐஸ்வர்யங்களின் ஓரளவு விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான மனிதர்கள், சில பேர் அவரை பூத பாவனை, இந்த உலகத்தையெல்லாம் பராமரித்து காப்பவர் அப்படின்னு அறிந்திருக்கின்றார்கள். சில பேர் அவரை பூதேஷ, எல்லோரையும் கட்டுப்படுத்துபவர் அப்படிங்கிற மாதிரி அறிந்திருக்கின்றார்கள். சில பேர் அவரை தேவதேவ அப்படின்னு அறிந்திருக்கின்றார்கள். சில பேர் அவரை ஜெகத்பதி அப்படின்னு அறிந்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி பகவானுடைய ஐஸ்வர்யங்களை, பகவானுடைய லீலா விலாசங்களை ஓரளவு புரிந்து கொண்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் யார் ஒருத்தர் எந்த அதிர்ஷ்டசாலி பகவானுடைய கருணையினாலும், ஆன்மீக குருவின் கருணையினாலும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்தான் புருஷோத்தமர், அவர்தான் பரமபுருஷ பகவான், அவர் சொல்வது அனைத்தும் மாறாத உண்மை அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு பகவானுடைய தாமரை பாதங்களில் சரணடைகின்றாரோ, பகவானுடைய செய்திகளை ஆர்வத்துடன் கேட்கின்றாரோ, பகவானுடைய புனிதநாமத்தை ரொம்ப ஆர்வமாக ஜபம் செய்கின்றாரோ, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய புனிதநாமத்தை ரொம்ப ஆர்வமாக ஜபம் செய்கின்றாரோ, அவர் எல்லாவற்றையும் அடைகின்றார். இந்த ஜட உலகத்தில் துன்பங்களையெல்லாம் இன்பங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த இரகசிய வித்தை, தடைகளையெல்லாம் வெற்றி படிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த இரகசிய வித்தை, அந்த வித்தையை அவர் அறிந்திருக்கின்றார். அந்த வித்தையை அவர் அறிந்திருப்பதனால இந்த ஜட உலகத்தின் இருமைகள், இந்த ஜட உலகத்திலே தோன்றக்கூடிய இன்ப துன்பங்கள், இவை எதுவுமே அவரை பாதிப்பதில்லை. அதனால் அவர் ரொம்ப மன அமைதியோட சந்தோஷத்தோட பகவானுடைய பக்தி தொண்டிலே ஈடுபட்டு, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு புனிதநாமத்தை ஜபம் செய்தபடி, பகவானுடைய பக்தி தொண்டின் பெருமைகளை அனைவருக்கும் எடுத்துரைத்தபடி தன்னுடைய வாழ்நாளை கழிக்கின்றார். அதனால் இந்த ஜட உலகத்தில் இன்பமாக இருப்பது எப்படி அப்படின்னு பல்வேறு பேர் பல்வேறு விதமான முயற்சிகளை செய்கின்றார்கள். விக்ரமிகளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், பாவ செயல்களை செய்தாவது இன்பங்களை அனுபவித்து விட முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு, நரகத்திற்கு போய்விடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல், கொஞ்சம் கூட இந்த மனித வாழ்க்கையை பற்றிய பொறுப்பே இல்லாமல், பல்வேறு விதமான பாவச் செயல்களில் ரொம்ப உற்சாகமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே கர்மிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர்களும் தங்களுடைய உடலை கஷ்டப்படுத்தி எப்படியாவது உயர்வான சுகத்தை அடைந்து விட வேண்டும் அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். விகர்மிகள் பாவச் செயல்களில் ஈடுபடுவதனால சந்தோஷமாக இருந்து விடுகின்றார்களா அப்படின்னு கேட்டால், இல்லை, அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த துளியளவு சந்தோஷத்திற்காக அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டம், அதுவும் மலையளவு இருக்கின்றது. அதே மாதிரி கடவுளே இல்லை அப்படின்னு வாதம் செய்யக்கூடிய நாஸ்திகர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்டா, வாழ்வின் பிரச்சனைகள் வரும்போது, வாழ்க்கையில மிகப்பெரிய துன்பங்கள் வரும்போது, அப்போ அவர்கள் புயலில் தடுமாறும் படகை போல எந்த ஆதாரமும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில அலைக்கழிக்கப்படுகின்றார்கள். அதே மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாமலே குழம்பி கொண்டிருக்கக்கூடிய குழப்பவாதிகள், அவர்களுக்கு கடவுளை நம்புவதா அப்படின்னு தெரியவில்லை, இல்லை கடவுளை நம்பாமல் இருப்பதா அப்படின்னு தெரியவில்லை. அந்த குழப்பமே அவர்களுடைய மிகப்பெரிய மனக்குழப்பத்திற்கும் மன உளைச்சலுக்கும் காரணமாகின்றது. அதுவேற இல்லாமல் விஞ்ஞானிகள், தத்துவ ஞானிகள் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால், மக்களையும் ஏமாற்றிக்கொண்டு, தங்களையும் ஏமாற்றிக்கொண்டு, கோடிக்கணக்கான மக்களுடைய வரிப்பணத்தை விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலம் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னு கண்டுபிடித்து விடுவோம் அப்படின்னு மனிதனுடைய நேரத்தையும் மனித முயற்சியையும் மனிதனுடைய செல்வத்தையும் கோடிக்கணக்காக கோடிக்கணக்காக வீணடித்து கொண்டிருக்கின்றார்கள். இது எல்லாமே ஒரே ஒரு வாக்கியத்தில் முடியக்கூடிய பிரச்சனை. என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் இங்கே பேசியிருக்கக்கூடிய வாக்கியம், சர்வமேதத் த்ருதம் மன்யே அப்படின்னு அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து, நீங்கள்தான் பரமபுருஷர், நீங்கள் சொல்வதெல்லாம் நிஜம் அப்படின்னு சொல்கின்றார். இந்த ஒரே ஒரு வாக்கியத்தில் முடியக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்காக இந்த ஜட உலகத்தின் 7-14 லோகங்களில் ஒரு மிகப்பெரிய நம்பவே முடியாத நாடகம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாடகம் எல்லாம் எங்கே வந்து முடியும் அப்படின்னு கேட்டால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாதார விந்தங்களில் சரணடையும் போது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனித நாமத்தில் சரணடையும் போது இந்த நாடகங்கள் எல்லாம் மொத்தமாக வந்து முடியும். அது வரைக்கும் இந்த நாடகங்கள் முடியவே முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே நம்பிக்கை வரும் வரைக்கும், புனித நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வரும் வரைக்கும் இந்த ஜட உலகத்தின் நாடகங்கள், அந்த நாடகங்களில் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பல்வேறு விதமான சரீரங்கள், அந்த சரீரங்களில் நாம் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்கள், இது எதுவுமே முடியவே முடியாது. நாம் யார் நமக்கு நெருக்கமானவர்கள் அப்படின்னு நினைக்கின்றோமோ, அவங்களும் இந்த ஜட உலகத்தில் நம்முடைய துன்பத்திற்கு காரணமாகின்றார்கள். யார் நமக்கு வேண்டாதவர்கள் அப்படின்னு நினைக்கின்றோமோ, அவர்களும் இந்த ஜட உலகத்திலே நம்முடைய துன்பத்திற்கு காரணமாகின்றார்கள். ஆக இந்த ஜட உலகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடையாமல், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனிதநாம ஜபத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவர் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் ஒருவருக்கு துன்பத்தையும் கண்ணீரையும் தான் கொடுக்கின்றன. இல்லை இல்லை, நான் ரொம்ப இன்பமாக இருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் துன்பம்னா என்னன்னு நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர் அவர் கண்ணிருந்தும் குருடர் அப்படிங்கிறது புத்தருடைய சரித்திரத்தை பார்த்தா நமக்கு தெரியும். ஏன்னா புத்தரும் சித்தார்த்தனாக அரண்மனையில் அந்த மாதிரி தான் வளர்ந்தார், துன்பமே தெரியாமல் வளர்ந்தார், இன்பங்களை மட்டுமே அனுபவித்து கொண்டு வளர்ந்தார். அரண்மனையின் நெடிய சுவர்களுக்கு வெளியில் என்ன நடக்கின்றது அப்படின்னு தெரியாமலேயே அவர் வளர்ந்து விட்டார். ஆனால் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அரண்மனைக்கு வெளியிலும் ஒரு உலகம் இருக்கின்றது அப்படின்னு தெரிந்த பிறகு அந்த உலகத்தை காண ஆவல் கொண்டு அவர் அரண்மனையை விட்டு வெளியேறிய போது ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி அப்படிங்கிற அந்த 4 விஷயங்கள் அவருடைய கன்னத்திலே அரைந்தது போல அவர் முன்னால் வந்து நின்றன. அப்போ இந்த ஜட உலகத்தின் உண்மையான பிரச்சனை என்ன அப்படிங்கிறதே அவர் ரொம்ப தெளிவாக உணர்ந்து கொண்டார். அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, நான் ரொம்ப சுகமாக இருக்கின்றேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் நினைத்தார் அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் இந்த ஜட உலகத்தை ரொம்ப கூர்மையான அறிவு மிகுந்த கண்களோடு பார்க்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த ஜட உலகத்தில் எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால், அந்த ஆபத்துகளை, ஜட உலகத்தின் துன்பங்களை நம்முடைய ஜட அறிவை கொண்டு எப்படியாவது தீர்த்து விடலாம், எப்படியாவது கடந்து விடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போடுவதற்காக அல்ல. அந்த ஆபத்துகளையெல்லாம் எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடையாமல் இந்த ஜட உலகத்தின் ஆபத்துகள்லேருந்து நமக்கு விடுதலையே கிடையாது அப்படிங்கிறதை புரிந்து கொள்வதற்காக நாம் இதையெல்லாம் கூர்ந்து நோக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் பூத பாவனை அப்படின்னு அழைக்கப்படுகின்றார். அப்படின்னா இந்த உலகத்தின் உயிர் வாழிகளை எல்லாம் பராமரிக்கக்கூடியவர் அவர்தான் அப்படிங்கிறது, அது தெரியாமல் நாம் நம்முடைய சரீரத்தை பராமரிப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் 99% நேரத்தை கழித்து விடுகின்றோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பராமரிக்கின்றார். அவருடைய பராமரிப்பு இந்த சரீரத்தின் மேலே எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம்தான் இந்த சரீரம் பிழைத்திருக்கும் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளாமல், இந்த சரீரத்தை பராமரிப்பது தான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய குறிக்கோள் அப்படின்னு நினைத்து கொண்டு சரீர பராமரிப்பிலேயே நம்முடைய காலத்தை ஓட்டி விடுகின்றோம். அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூதேஷ அப்படின்னு அழைக்கப்படுகின்றார். எல்லோரையும் கட்டுப்படுத்துபவர் அவர்தான் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளாமல், நம்முடைய குட்டி ராஜ்யத்துக்குள்ள நாம் யார் யாரை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம், யார் யார் மேலே எப்படி எப்படி நம்முடைய ஆணையை செலுத்தலாம், நம்முடைய ஆட்சியை செலுத்தலாம் அப்படின்னெல்லாம் நாம் பலவிதமான மனக்கற்பனைகளும் அரசியல் கணக்குகளும் போட்டுக்கொண்டு, இவர் எனக்கு அடிபணிய வேண்டும், அவருக்கு நான் எஜமானனாக இருக்க வேண்டும், இவரை நான் இப்படி கட்டுப்படுத்தி விட வேண்டும், அவரை நான் அப்படி கட்டுப்படுத்தி விட வேண்டும் அப்படின்னெல்லாம் பலவிதமான திட்டங்களை போடுகின்றோம். அவர்தான் தேவதேவர், எல்லா தேவர்களும் வழிபடக்கூடியவர் அவர்தான். அது தெரியாமல் நாம் இந்த ஜட உலகத்தில் இந்த அழியக்கூடிய சரீரத்தை வைத்து கொண்டு அந்த சரீரம் ஏற்படுத்தக்கூடிய கர்வத்தில் பல இடங்களில் பலவிதமாக மரியாதையை எதிர்பார்த்து கொண்டு அந்த மரியாதை கிடைக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக பெரிய சண்டை தகராறெல்லாம் செய்து கொண்டு, என்னை இவர்கள் மதிக்கவில்லை, நான் யார் தெரியுமா, என்னுடைய பெருமை தெரியுமா, என்னுடைய நிலை தெரியுமா அப்படின்னெல்லாம் பெரிய பெரிய சத்தங்களையெல்லாம் போட்டுக்கொண்டு நாம் வெத்து வேட்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் சொல்கின்றார், என்ன சொல்கின்றார் அப்படின்னு சொன்னால், திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானீனமானதேன கீர்த்தனீய சதாஹரி அப்படின்னு பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் சொல்கின்றார். யார் ஒருத்தர் புல்லை போல ரொம்ப வினயமாக இருக்கின்றாரோ, யார் ஒருத்தர் மரத்தைப் போல ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கின்றாரோ, யார் ஒருத்தர் அனைவருக்குமே மரியாதை கொடுத்து கொண்டு தனக்கென்று எந்த மரியாதையும் எதிர்பார்க்காமல் இருக்கின்றாரோ, அவரால் தான் நிம்மதியான மனதோடு 24 மணி நேரமும் சதா பகவன் நாமாவை ஜபம் செய்து கொண்டிருக்க முடியும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த பகவன் நாமாவை அவரால் தான் நிம்மதியாக ஜபம் செய்து கொண்டிருக்க முடியும் அப்படின்னு பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் சொல்கின்றார். இந்த 4 குணங்கள், வினயம், சகிப்புத்தன்மை, மரியாதையை எதிர்பார்க்காத தன்மை, அனைவருக்குமே எல்லா மரியாதையும் கொடுக்கக்கூடிய அந்த குணம், இந்த 4 குணங்களுக்கும் அடிப்படையாக அமைவது ஒரே ஒரு குணம்தான். அது என்ன அப்படின்னு கேட்டால், மரியாதையை எதிர்பார்க்காத தன்மை. ஏன்னா மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய அந்த மனநிலை இருந்தால் அப்போ வினயமும் இருக்காது, சகிப்புத்தன்மையும் இருக்காது, அடுத்தவர்கள் அனைவருக்குமே மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு தோணாது. அதனால் தேவதேவ அப்படின்னு அர்ஜுனன் இங்கே சொல்லும்போது, மரியாதைக்குரியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜட உலகத்தின் அழியக்கூடிய சரீரம், அந்த சரீரத்துடைய நிரந்தரமற்ற நிலை, அந்த நிலையில் என்ன மரியாதையை எதிர்பார்த்து நாம் என்ன பெரிதாக சாதித்து விட போகின்றோம் அப்படின்னு கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மரியாதைக்கு உரியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், மரியாதைக்கு உரியவர் ஆன்மீக குரு, மரியாதைக்கு உரியவர்கள் பிரபுக்களாகிய வைஷ்ணவர்கள். அதனால் வைஷ்ணவ பக்தர்களை நாம் வணங்குகின்றோம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குகின்றோம், ஆன்மீக குருவை வணங்குகின்றோம். அவர்கள் அனைவருக்கும் தாச தாசானு தாசனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நிலை அப்படிங்கிறதே நாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்வதற்காக வைஷ்ணவ பக்தர்களை எல்லாம் நாம் பிரபு அப்படின்னு அழைக்கின்றோம். அதனால் அனைவரையுமே எஜமானர்களாக பார்க்கக்கூடிய அந்த மனநிலை, அந்த மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த மனநிலையை செயற்கையாக வளர்த்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா பொய்யான அகங்காரம் ஒரு பேயை போல நம்மை பிடித்து ஆட்டி கொண்டிருக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் கூட சாத்தியம் கிடையாது. எப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்வதனைத்தும் உண்மை அப்படிங்கிறதை ஒப்புக்கொண்டு அவரை தேவதேவர் அப்படின்னு ஒப்புக்கொண்டு சரணடைகின்றோமோ அப்போது பகவத் பார்ஷதர்களாக இருக்கக்கூடிய பக்தர்கள், வைஷ்ணவர்கள், ஆன்மீக குரு இவங்கள்ட்ட எல்லாம் சரணடைவது அப்படிங்கிறது, இவங்களெல்லாம் அவமரியாதை செய்யாமல் மிகவும் மரியாதையோடு பார்ப்பது அப்படிங்கிறது அப்போ தான் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆன்மீக குருவின் கருணை கிடைக்கும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும். ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை, ஆன்மீக குருவிடம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கின்றது. சகலி சம்மான் குரித்தே சக்தி ஜெயகோநாத அப்படின்னு ரொம்ப அற்புதமான பிரார்த்தனை ஆன்மீக குருவிடம் செய்யப்படுகின்றது. அனைவருக்குமே மரியாதை செய்யக்கூடிய அந்த சக்தியை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு ஆன்மீக குருவிடம் கெஞ்சி கேட்க வேண்டும். ஏன்னா அந்த மாதிரியான மனநிலை இல்லாமல் இந்த ஜட உலகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனித நாமத்தை ஜபம் செய்வது அப்படிங்கிறது, அதுவும் தொடர்ந்து ஜபம் செய்வது அப்படிங்கிறது, மனதை ஒருமுகப்படுத்தி பகவானுடைய புனித நாமத்தில் செலுத்துவது அப்படிங்கிறது அது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஜெகத்பதி அப்படின்னு பகவான் அழைக்கப்படுகின்றார். நாம் நம்ம வீட்டுக்கு பதி அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா மனைவி கூட அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. வீட்டின் தலைவி நான் அப்படின்னு மனைவி நினைக்கிறாங்க, வீட்டின் தலைவன் நான் அப்படின்னு கணவன் நினைக்கின்றார். இந்த ரெண்டு பேருக்கும் தலைவர்கள் நாங்கள் அப்படின்னு குழந்தைகள் நினைக்கின்றார்கள். அதனால் இந்த பதித்துவம் அப்படிங்கிறது, யாருக்கு யார் தலைவர் அப்படிங்கிறது, இது இந்த ஜட உலகத்தில் மிகப்பெரிய போட்டியாக இருக்கின்றது. இந்த போட்டிக்கான ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஜெகத்பதி, நாம் அனைவருமே அவருடைய தொண்டர்கள் அப்படின்னு எல்லோருமே சேர்ந்து ஏற்றுக்கொள்வது. இந்த மாதிரி இந்த ஜட உலகத்தின் எல்லா பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மொழி பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளுக்கும் ரொம்ப தெளிவான ஒரே தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பரமபுருஷ பகவான், அவர் சொல்வதனைத்தும் உண்மை அப்படின்னு அர்ஜுனன் எப்படி இங்கே எளிமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரோ அதே மாதிரி நாமும் எளிமையாக ஏற்றுக்கொண்டு பகவானுடைய புனித நாமத்தில் சரணடைய வேண்டும். பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் சொல்கின்றார், பகவானுடைய புனித நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த எளிமையான உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு மனதிலே இருக்கக்கூடிய பொறாமையை அகற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனித நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். ஏன் இந்த புனித நாமத்தை ஜபம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த பொறாமை உணர்ச்சி, அந்த பொறாமை உணர்ச்சி இருந்தாலும் சரி, அந்த பொறாமை உணர்ச்சியை தள்ளி வைத்து விட்டு பகவானுடைய புனிதநாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரிராம ஹரிராம ராம ராம ஹரே ஹரே அப்படின்னு பகவானுடைய புனிதநாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி பகவானுடைய புனிதநாமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அப்போது இந்த இனிமையான புனிதநாமம் மஞ்சக்காமலை இருக்கிறவருக்கு கல்கண்டு எப்படி கசக்கின்றதோ அதே மாதிரி ஆரம்பத்தில் இந்த ஜட சரீரம் அப்படிங்கிற பிரஜை அப்படிங்கிற நோய் இருக்கிற வரைக்கும் இந்த புனிதநாமம் கசந்து கொண்டிருந்தாலும், இந்த புனிதநாமத்தில் ஆர்வமே இல்லாமல் இருந்தாலும், எப்போ இந்த நோய் நீங்கும் போது மஞ்சக்காமாலை நீங்கும் போது, அதுவும் கல்கண்டின் பிரபாவத்தினால் மஞ்சக்காமாலை நீங்கும் போது, அப்போது கல்கண்டனுடைய இயற்கையான இனிமை அது நாவிலே உணரப்படுகின்றது. அதே மாதிரி பகவானுடைய கருணையினாலையும் வைஷ்ணவர்களுடைய கருணையினாலையும் ஆன்மீக குருவினுடைய கருணையினாலையும் இந்த ஜடரோகம் நீங்கும் போது அப்போது இயற்கையான இனிமை, புனிதநாமத்தின் இயற்கையான இனிமை அது நமக்கு புலப்படும். அப்போது சர்வமேதத் கிருதம் மன்யே அப்படின்னு அர்ஜுனன் சரணடைகின்றாரு. அதே மாதிரி எளிமையான உள்ளத்தோட முழுமையாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய புனிதநாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரிராம ஹரிராம ராம ராம ஹரே ஹரே அப்படிங்கிற புனிதநாமத்தில் நம்மால் முழுமையாக சரண் புக முடியும். என்றைக்கு அந்த மாதிரி சரண் புகுகின்றோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகின்றது. இன்றைக்கு இதோடு முடித்துக்கொள்வோம். இப்போ இன்றைய ஸ்லோகங்களின் மொழிபெயர்ப்பு மீண்டும் ஒரு முறை. கிருஷ்ணா, தாங்கள் எனக்கு கூறியவற்றையெல்லாம் உண்மை என நான் முழுமையாக ஏற்கின்றேன். பகவானே, தேவர்களோ அசுரர்களோ உமது வக்தித்துவத்தை அறிய முடியாது. உத்தம புருஷரே, அனைத்திற்கும் மூலமே, அனைவருக்கும் இறைவனே, தேவர்களின் தேவரே, அகிலத்தின் இறைவனே, உண்மையில் உமது சுய அந்தரங்க சக்தியின் மூலம் நீரே உம்மை அறிவீர். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. இந்த பகவத்கீதை உண்மை உருவில் தமிழ் விருந்து ஒளிபரப்பை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்க வேண்டும் அப்படின்னு விரும்பினால் அது ரொம்ப சுலபம். 8250607550 8250607550 அப்படிங்கிற இந்த கைபேசிக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தியோ ஒரு குறுஞ்செய்தியோ ஒரு மிஸ்டு கால் ஒரு தவறிய அழைப்போ தந்தால் போதும், உங்களுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே.